மார்க்கு இரண்டாவது அதிகாரத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான பாடம் நம்ம படிக்க போறோம். நான்காவது கட்டளை, பத்து கட்டளைகளில் நான்காவது கட்டளையை நாம் பார்க்க போகிறோம். இந்த இரண்டாவது பகுதி நம்ம வாசிக்கப்பட்ட அந்த வசனங்கள் முக்கியமான வசனங்கள், அந்த வசனங்களை குறித்து சிந்திக்க போகிறோம். ஆகவே அதை நீங்க திருப்பி வைத்துக் கொள்வது நல்லது. இந்த நான்காவது கட்டளை பத்து கட்டளையில தான் கிறிஸ்தவர்ல ரொம்ப பேருக்கு பிடிக்காத கட்டளை. ஏதோ தெரியாது, மத்த கட்டளைகள் எல்லாம் அவங்களை கடிக்கிறது, இது ரொம்ப கடிச்சது. எங்க பார்த்தாலும் உலகத்துல இந்த கட்டளைகளை தான் அதை தப்ப முயற்சி செய்வாங்க. ரொம்ப முதலாவது கட்டளை அவனுக்கு ஆண்டவர் வேணும், அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. இரண்டாவது கட்டளையும் சரி சமாளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு போன இந்த நானாவது கட்டளை மட்டும் பிடிக்காம இருக்கு. நீங்க யாத்ராகமத்துல இருபதாவது அதிகாரத்தை எடுத்து பார்த்தால் அந்த நான்காவது கட்டளையை நாம் பார்ப்போம். ஒன்பதாவது எட்டாவது வசனத்தில் இருந்து, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாக வைத்திருக்க நினைப்பாயாக. தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல அந்த அழுத்தங்கள் இல்லை. ஹீப்ரூ மொழியில் எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டில் இல்லாட்டி அது ஆங்கில மொழிபெயர்ப்புல ரிமெம்பர், அந்த நினைப்பாயாகங்கிறது முதல்ல வருது. அது அழுத்தம் அங்கதான் இருக்கு. நினைத்து பார், அது ஒரு வார்னிங் மாதிரி, ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுக்குது. நினைத்து பார். நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் வாரதுன்னா, இந்த தெருவில் வாரதுன்னா என்ன செய்வோம்? முதல்ல உடனே வண்டியெல்லாம் ஓடாது, வண்டியெல்லாம் நிப்பாடிடலாம். ஆட்டோ ஓடாது, ஒன்றும் ஓடாது, நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வண்டியெல்லாம் காணும். இப்போ நம்ம ஒரு திரைக்க வைக்கிறது, அப்ப வண்டி எல்லாம் நிப்பாட்டி இருக்கு, போலீஸ்காரனை பார்க்கிறோம், ஆமிக்காரை கூட இருக்கிறான, ஏதோ நடக்க போகுது. அந்த மாதிரி இந்த வார்த்தையை நினைக்கிறோம். நினைப்பாயாக, அடிச்சு நிறுத்துத. என்ன நினைக்கணும், எதை நினைத்து பார்க்க வேண்டும்? ஓய்வு நாளை பரிசுத்தமாக. ரிமெம்பர் அண்ட் கீப் த சாபத் ஹோலி. அப்ப ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாக வைத்திரு அப்படிங்கிறது. ஆனால் நினைத்து பார்த்து வைத்திரு. நினைத்து பார்க்கிறதுக்கு திரும்ப வரப்போறோம், அப்படித்தான் சொல்லுது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக வைத்திரு. அந்த ஓய்வு நாள் எது? வாரத்தின் முதலாவது நாள். நமக்கு தொடர்ந்து சொல்லுகிறது, ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயா. ஆறு நாட்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, மண்டே டு சாட்டர்டே, அதுல நீ எல்லா வேலையும் செய்து முடி. உன் வேலைகள் எல்லாம் அந்த ஆறு நாள்ல செஞ்சு முடிச்சது. ஏழாம் நாளோ வாரத்தின் முதல் நாள். நமக்கு பழைய ஏற்பாட்டுல வாரத்தின் கடைசி நாள் செவன்த் டே, ஏழாவது நாள். அது கர்த்தருடைய ஓய்வு நாள். பாத்தீங்கன்னா அது கர்த்தருடைய, அவருடைய ஓய்வு நாள். அதையும் பிறகு பார்ப்போம் அது என்ன. அதில் நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன்கள் ஆனாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும். அப்ப என்னன்னா, ஆறு நாள் உனக்கு கொடுத்திருக்க அந்த ஆறு நாள்ல செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய். அந்த ஆறு நாள்ல யாரையும், உனக்கு கீழே இருக்கிற யாரும் எந்த வேலையும் செய்யாமல் பார்த்துக்கோ. அதுக்குதான் இவ்வளவு சொல்லி, உன் குமாரத்தி, உன் மனைவி, உன் குமாரன், குமாரத்தி, உன் வீட்டுக்குள்ள, உன்னுடைய அதிகாரத்துக்குள்ள, உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற யாரும், உன் குடும்பம் உட்பட, உனக்கு வேலைக்காரர்கள் இருந்தால் அவர்களும், உனக்கு ஆடு மாடு கோழி இருந்தா கூட அது எல்லாம் எதே எது வேலை செய்தோ. கோழி வேலை செய்யணும் தெரியாது, ஆடு மாடு வேலை வாங்குறது. எல்லாம் எதை எதை வச்சு வேலை வாங்குறியோ அதை கூட வேலை வாங்கக்கூடாது. நீ ஒரு விவசாயியா இருந்தா ஓய்வு நாள்ல உன் மாட்டை வைத்து நீ உழுக கூடாது. மாட்டை மாட்டை வைத்து நீ ஒழுக கூடாது, உனக்கு குதிரை வச்சிருந்தா குதிரையை கூட்டி வண்டியை ஓட்டக்கூடாது, உனக்கு கீழே இருக்கிற எதுவும் அன்றைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது, சாப்பிடுறது தவறு, ஆனா நீயும் எதுவும் செய்யக்கூடாது. கர்த்தர் ஆறு நாளுக்குள் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள எல்லாத்தையும் உண்டாக்கினார். ஆறு நாள் உனக்கு கொடுத்திருக்க, ஆறு நாள் நீ வேலை செய்யறியா, ஆறு நாள் வேலை செய்ய தெரியுமா, ஏன் சோம்பேறியா இருக்கிறார்கள். ஆண்டவர் வேலை செய்கிறவர் தான் சொல்றது. ஆறு நாள்ல ஆண்டவர் செவனேன்னு சும்மா உட்கார்ந்து புரியுதா, நம்ம ஆண்டவர் வேலை செய்கிற ஆண்டவர். கும்பகர்ண மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கா இந்து சாமி தான், திருவனந்தபுரத்துக்கு போனா தூங்கிட்டே இருக்கிறத ஒண்ணு பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர், வேலை செய்கிற ஆண்டவர். ஆறு நாட்களில் அவர் என்ன செய்கிறார், வேலை செய்கிறார். ஆண்டவர் வேலை செஞ்சு நம்ம என்ன செய்கிறார், வேலை செய்யும்படி. சோம்பேறித்தனம் மனுஷன் இருக்கக்கூடாது, நம்ம உழைப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறவர்கள். சொந்த கையால உழைத்து சாப்பிடுறதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் வரா. ஆண்டவர் உழைக்கிறதே கிறிஸ்தவர்கள் பார்க்கணும், நம்ம ரொம்ப தப்பான இது இருக்கு. நம்ம கிறிஸ்தவ மத்தியில சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு வேலை தான் ஊழியம். ரொம்ப இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், படிக்காமல் வாஸ்கர்ஸ் அற தூக்கத்துல இருப்பான். இந்தியாவில் கூட உன்னை கூப்பிட்டு என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு, ரெண்டு இட்லி முடிங்க, ரெண்டு தோசை, ரெண்டு செட் பூரி, அப்புறம் பொங்கல், எவ்வளவு சாப்பிடுறது கண்ணை தோந்து எதையும் கேட்க முடியுமா? அப்படியே ஸ்லீப்பிங் டேப்லெட் மாதிரி தூங்க வச்சிருமா இல்லையா? உழைக்கிறவன் என்ன செய்வான், அந்த அளவு சாப்பிடுவான். பாஸ் நீங்க எவ்வளவு சாப்பிடுங்க, ஒரே ஒரு ஒண்ணுதான். மதுரையில் இருந்த பொழுது ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்டுக்கு போவேன், ஒரு பார்த்துட்டே இருந்திருக்கான் ரெண்டு நாள். மூணாவது நாள் நான் அதே இதை செய்த பொழுது அப்ப வந்து மேனேஜர் சார், லாட் ஆஃப் ஃபுட் ஹியர், ரொம்ப ஃபுட் இருக்கு பாரு, அடி வச்சிருக்கு பஃபே நிறைய. அதுவும் பார்த்தாங்கன்னா நாங்க ஸ்பெஷலா உள்ளுக்கு உண்டு தோசை அதெல்லாம் கூட செஞ்சு கொடுத்தோம், அது எனக்கு தெரியுமே நல்லா தெரியும். நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஒரே ஒரு இட்லி சாப்பிடுறீங்களே அதுக்கு மேல ஒண்ணுமே தோடுறதில்லை, என்ன விஷயம்? அப்ப அது சொன்னேன், உன் சாப்பாடு எனக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் மாதிரி, இப்ப நான் போய் வேலை செய்யணும், ஒன் வரையும் வேலை செய்யணும், இதெல்லாம் கை வச்சுட்டு போனேன்னா போச்சு, ஒண்ணுமே வேலை செய்ய முடியாது. ஆகவே நான் செய்யறத தெரிஞ்சுதான்ப்பா செய்யறேன், தெரியாம செய்யறேன். ஆகவே நான் கொஞ்சம் திருப்தியா சாப்பிடுறது நைட்ல தான், அவருக்கு தெரியல ஏன் செய்யணும், உண்மைதான் சார் போயிட்டா. சோ நம்ம அப்ப நம்ம உழைக்கணும்னா அது உழைக்கிறத கெடுத்துக்க கூடாது. பாஸ்டர் ஊழியத்துக்கு ரொம்ப பேர் வாரத்துக்கு காரணம் அங்கதான் ஈஸியா பணி கிடைக்கும், நம்ம ஊர்ல அப்படித்தானே ஈஸியா கிடைக்குமா இல்லையா? மக்களும் போட்டுறாங்க காணிக்க காணிக்கன்னு, 52 வாரத்திலையும் காணிக்க பத்தி பேசிடுறாங்கன்னா ஓகே. நீ இப்ப ஸ்பெஷல் 10 மணி நேரம் ஜெப கூட்டம், முழு இரவு ஜெப கூட்டம்னா வச்சோம்னா அது டபுள் ட்ரிபிளா போயிடும். அதுல வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி ஆண்டவருக்கு கொடுக்கும்படியாக சொல்லுகிறாங்கன்னா பயத்துல தூக்கி கொடுத்துருவோமா இல்லையா? அப்ப அப்ப இருக்கிற கரன்சி நோட் எல்லாம் முடிஞ்சுன்னா ஆண்டவர் இருக்கிற எல்லாவற்றையும் கேட்கிறார், உன்னுடைய நகைகள் என்ன கொண்டா போக போகிற கொடுத்து விட ஆண்டவருக்கு அதே கல்வி கொடுத்து. அப்புறம் என்ன செய்யறது, போற உடுத்தி இருக்கிற ஷர்ட்டும் டிராவசர் மட்டும்தான் மிஞ்சு, வெளியே போற நேரம் கொண்டாந்தெல்லாம் போட்டார். இதுக்குதான் ரொம்ப இடத்துல அந்த மாதிரி கூட்டம் எல்லாம் நடக்கு, எவ்வளவு வெக்கக்கேடு தெரியுமா? ரொம்பவும் வெக்கக்கேடானது ஊழியம் போயிருச்சு. ஆண்டவர் உழைக்கிற தேவை, நம்ம உழைக்கணும், படிக்கணும், படிப்பு ஒரு உழைப்பு தான். படிப்பு ஒரு உழைப்பு, அது படிப்பு சிந்திக்க வைக்கும், ஆராய்ந்து படிக்கணும் வேதத்தையும் வாழ்நாள் பூரா படிக்கிறதுக்காக அவ்வளவு சத்தியங்கள் இருக்கு. சுரங்கம் மாதிரி சத்திய சுரங்கமாக இருப்பது வேதம், ஆராய்ந்து எவ்வளவோ படிக்க வேண்டியது. இன்னும் அதை வாசிச்சு முடிக்கல, அந்த கொஞ்ச வசனங்கள் அது அவ்வளவு தூரம் விஷயம் இருக்கு. ஆண்டு ஒரு ஆறு நாள்ல வேலை செய்தாருங்கிறத வச்சு ஆறு சேர்மன் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு விஷயம் இருக்கு. ஆனா நம்ம படிக்கிறது இஸ் எ வொர்க்கிங் காட். அப்ப அது சொல்லுது, அப்பாருங்க சொல்லுது, நம்ம வேலை நீ வந்து ஆறு ஓய்வு நாள்ல ஒன்று வேலையும் செய்யக்கூடாது. அப்ப கர்த்தர் ஆறு நாளில் வானத்தை பூமியும் சமுத்திரத்தையும் அவர்கள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆறு நாளில் அவர் உழைத்து ஏழாவது நாளில் ஓய்வு எடுத்தார். உன்னுடைய ஆண்டவர் அவரே கூட ஆறு நாட்கள் மட்டும்தான் வேலை செய்தார், ஏழாவது நாளிலே அந்த ஆறு நாட்களிலும் செய்த வேலையை அவர் செய்யவில்லை, அவர் ஓய்ந்திருந்தார். ஆகவே ஆரம்பத்தில் என்ன சொல்றது, ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாக வைத்து. என்ன பெருசா சொல்ல முடியும், நீங்க கும்பிடுற ஆண்டவரே அதை பரிசுத்தமா வச்சிருந்தா நமக்கு ஏன் கொழுப்பு அதை பரிசுத்தமா வச்சிருக்காம இருக்கிறது? நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? இந்த மாதிரி பண்ணியாவது உண்மையிலேயே இந்த வாரத்தின் முதல் நாள்ல எதையாவது பண்ணி இல்லாம ஆக்கணும்னா கிறிஸ்தவர்கள் தான் முன்னுக்கு நிற்பாங்க. அந்த ஆறு இந்த வாரத்தின் முதல் நாள் அவ்வளவு கொடுமைப்படுத்துதா பெட்ல இருக்கிறதுக்கு ஒரு யோசனை, போகாம இருக்கலாம் ஒரு யோசனை, ரொம்ப கஷ்டப்படுது. அதுல இருந்தே அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது கண்டுபிடிச்சது. ஆண்டவர் ஓய்ந்திருந்தார், ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். சொல்லியிருக்கு ஓய்வு நாளுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கு. அப்ப நம்முடைய காலத்துல ஓய்வு நாளுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லாமல் போய்விடுது. அதனாலதான் நாம் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சு இருக்கிற செவந்தி வலையெல்லாம் கலட்டணும். ரொம்ப பிரபலமா இருக்கிற சுவிசேஷ பிரசங்கிகள் பேச்சாளர்கள் கூட இன்னைக்கு ஓய்வுனால இல்லைன்னு காட்டுறதுக்காக வேதம் படிக்கிறாங்க. இதனாலதான் அந்த பியூரிட்டன் பாஸ்டர்ஸ் வெஸ்ட்மின்ஸ்டர் கேட்டகிசம், அந்த லார்ஜ் கேட்டகிசம் வினாவிடை போதனை, அதை எழுதினவங்க ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த இதை பத்தி எழுதுகிற பொழுது சாத்தா வந்து தான் கையில இருக்கிற அவ்வளவு ஆயுதங்களையும் பயன்படுத்துகிறானா மக்கள் மத்தியில இந்த ஓய்வு நாளை பத்திய நினைவே இல்லாம போய் அவங்க பரிசுத்தத்தை இழக்கிறதுக்காக எழுதி வச்சிருக்கான். பயனேலாம் நூற்றாண்டிலேயே சாத்தான் தன் கையில் இருக்கின்ற அத்தனை ஆயுதங்களையும் பயன்படுத்துகிறான். நம்ம மெமரியில கூட இந்த ஓய்வு நாளை பற்றிய நினைவே இல்லாமல் போய் நாம் பரிசுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு பதினேழாம் நூற்றாண்டிலேயே அந்த பிரச்சனை இருந்திருக்கு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கு. மத்தேயு 22 அதிகாரம், மாக்கு 12 அதிகாரத்துல நம்ம நேற்று பார்த்தோம். கடந்த ரெண்டு நாட்கள் அவர்கிட்ட வந்து கேட்டான் எது பிரதானமான கட்டளை. அப்ப ஆண்டவர் யாத்ராமோ 20 அதிகாரத்திலேயும் உபாகமோ 5 அதிகாரத்திலையும் இருந்த கட்டளைகளை சுருக்கமாக அவர் விளக்கி சொல்லியிருக்கிறார். ரெண்டு பிரிவாக பிரித்து அதற்குள்ளாக 10 கட்டளைகளுக்கும் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அதுல முதலாவது பகுதி ஆண்டவரின் எப்படி அன்பு செலுத்துவது என்று சொல்லுகிறார். அந்த அந்த முதலாவது பகுதியில் 4 கட்டளைகள் உள்ளடங்கி இருக்கிறது. ஓய்வு நாளும் சேர்த்து ஓய்வு நாளை பரிசுத்தமாக வைத்திருப்பது ஆண்டவர் அன்பு செலுத்துவதற்கு அறிகுறியாக இருக்கிறது. நான் சொல்லி இயேசுதானே சொல்லி இருக்கிறார் மத்தேயு 22 மாற்கு 12 அவர் தானே சொல்லி இருக்கிறார். முதல் அட்டவணையில ஆண்டவர்கள் அன்பு செலுத்துவது எப்படி, நீ அவரில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு வல்லமையோடும் அவரில் அன்பு செலுத்துன்னு சொன்னா அது நீ ஓய்வுனால பரிசுத்தமாக வைத்திருப்பதிலையும் அதுவும் அடங்கி இருக்குதான். அன்பு செலுத்து ஓய்வு நாளை நீ அசிங்கப்படுத்தினால், ஓய்வு நாளை உதாசீனப்படுத்தினால், அசட்டை செய்தால் ஆண்டவரில் உனக்கு அன்பு இல்லை என்று அது காட்டுகிறது. 19 நூற்றாண்டு ஒரு பிரச்சனையான நூற்றாண்டு. நான் சொன்னேன் பல விதமான இறையியல் கொலப்படிகளும் ஏற்பட்ட ஒரு நூற்றாண்டு. ஆனா அந்த நூற்றாண்டிலேயே அருமையான போதகர்கள் இருந்திருக்கிறார். ஜேசி ரை முக்கியமானவர்கள், அவருடைய பெற்றோர்களின் கடமை பிள்ளை வளர்ப்பு தமிழாக்கி வெளியிட்டிருக்கிறோம். இன்னும் ஜேசி ரயிலினுடைய சில முக்கியமான கட்டுரைகள் ஆக்கங்கள் திருமண தீபத்தில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப எளிமையாக பிரசங்கம் பண்ணின ஒரு பெரிய பிரசங்கி, எளிமையாக எழுதுகிற ஒரு அதாவது ஊழியத்தில் ஒரு சிறப்பு. அவர் சொல்றார், அவர் சொல்றத நான் இப்ப தமிழ்ல சொல்லுகிறேன். நம்ம ஓய்வு நாளை பற்றி எந்த விதமான உணர்வுகளை கொண்டிருக்கிறோமோ அது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று காட்டுகிறது. Let us never forget that our feelings about Sunday is the sure test of the state of our souls. என்ன மாதிரியான எண்ணங்களை உணர்வுகளை நீ ஓய்வு நாளை பற்றி கொண்டிருக்கிறாயோ அது உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று காட்டுகிறது. அதாவது ஒரு ஓய்வு நாளுக்கு தன்னுடைய இருதயத்தை கொடுத்து வாரத்தின் ஒரு நாளை ஆண்டவருக்காக கொடுக்க மறுக்கிறவன் பரலோகத்தை அடைவதற்கு உரித்துள்ளவன் அல்ல. சொல்லியிருக்கிறார், வாரத்துல ஒரு நாள் ஆண்டவருக்கு கொடுத்து அதில் இன்பம் காண தயங்குகிறவன் முடியாதவன் பரலோகத்தை அடைவதற்கு உரித்துள்ளவன் அல்ல, அருகதை உள்ளவன் அல்ல. ஏன்னு சொன்னா அவர் சொல்லுகிறாரு, பரலோகம் நித்திய ஓய்வு நாளாக இருக்கிறது. பரலோகம் நித்திய ஓய்வு நாளாக இருக்கிறது. ஆகவே ஓய்வு நாளில் சில மணி நேரங்களை ஆண்டவருக்காக அனுபவிக்க, இந்த உலகத்தில் அனுபவிக்க நம்மால் முடியாது என்று சொன்னால் நித்திய ஓய்வு நாளை பரலோகத்தில் அனுபவிப்பதற்கு நமக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அது ஜேசி ரயில் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு தூரம் அருமையாக அந்த மனிதன் சொல்லியிருக்கிற ஓய்வு நாளை பத்தி உங்களுக்கு அந்த விதமான எண்ணங்கள் இருக்கிறதா? ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப வல்லமையா தெளிவா சொல்லியிருக்கிறார். உலகத்தில் ஆண்டவருடைய தினத்திலே அந்த நாளிலே ஓய்வு நாளிலே சில மணி நேரங்களை ஆண்டவருக்காக சந்தோஷமாக அனுபவிக்க உனக்கு தெரியாவிட்டால் நித்திய ஓய்வு நாளை எப்படி சுகம் காண போகிறாய்? இந்த உலகத்தில் எனக்கு சாட்சி கொடுக்க மறுக்கிறவனை மறு உலகத்தில் நான் சாட்சி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன இயேசுவின் வார்த்தைகளை நினைவு பார்க்கணுமா? எனக்கு தெரியும் ரொம்ப பேருக்கு இதுல அந்த விஷயத்துல அறியாம ஆஸ்டர்ஸ் யார் ஓய்வு நாள் பிரசங்கம் பண்ற பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. 52 வாரத்துல எத்தனை சேர்மன் ஒரு வருஷத்துல அதை பத்தி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் பேர் தான் விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படி இருக்கிறவங்க கிட்ட நிறைய கூட்டமும் இருக்காது. கூட்டம் சேர்க்கறதுக்கு அது உதவுமா? உதவாது. சத்தியத்தை சொன்னா தானே கூட்டம் சேராது. ஆண்டவரே இருந்த பொழுது எவ்வளவு பேர் இருந்தாங்க யோசிச்சு பாருங்க. ஆகவே கூட்டம் வந்து உண்மைக்கு அடையாளம் இல்லை. கூட்டம் வந்து உண்மைக்கு அடையாளம். கூட்டம் சேர்க்கறதுல நம்ம நேரத்தை வீணாக்கூடாது. உண்மையான ஆடுகளை சேர்ப்பதில் நேரத்தை வீணாக்கும். அதுதான் நிலைச்சு நீங்க போகணும். இங்கிலாந்துல சில பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்றும் நடக்கத்துல ஏதாவது செஞ்சு கூட்டத்தை சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும். அதுல ஒரு பிரசங்கி உட்கார்ந்து இருந்தா ரொம்ப அமைதியா இருந்தா வாயே தொடங்கல. ரொம்ப நல்ல பெரிய பிரசங்கி மார்ட்டின் லாயிட் ஜோன்ஸ் அவருக்கு பேரு. அப்ப என்னடா இவர் மட்டும் பேசாம இருக்கிறார், நாங்க பாட்டுக்கு பேசி ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம், ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறாரு சொல்லி ஜான்ஸ், நீங்க என்ன இதை பத்தி சொல்றீங்க? அப்ப அவர் அப்பதான் அமைதியை கலைத்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னப்பா கூட்டம் சேர்க்கறதுக்கு இவ்வளவு நேரம் பேசி நேரத்தை வீணாக்கிறீங்க, ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், வாங்கலாம், ரொம்ப சந்தோஷம். என்னதான் அப்படி சிம்பிளான ஒரு இது, நீங்க சொல்லுங்க. இவ்வளவு நேரம் கேட்காம போயிட்டமே, நான் பாக பேசிட்டு இருந்துட்டு உங்கள்கிட்ட ஆரம்பத்திலேயே கேட்டுக்கலாம். அப்ப அவர் சொன்னா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வெஸ்ட்மின்ஸ்டர் சாப்பல்ல அங்கதான் அவர் பிரசங்கம் பண்ணார், லண்டன்ல ஒரு பெரிய. அப்ப அவர் ஒரு பிரசித்தமான ஒரு ரிஃபார்ம் பாஸ்டரா இருந்ததுனால எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அவர் சொன்னார், அப்ப நான் நெக்ஸ்ட் வீக் வந்து சாப்பல்ல நான் பிரசங்கம் பண்றதுக்கு ஆலயத்துக்கு போகிற பொழுது ஏ அண்டவேரோட மட்டும் போய் நின்று பிரசங்கம் பண்ணேன்னா நிறைய கூட்டம் வரும். கப்பு சிப்புன்னு எல்லாம் அப்படியே வாய மூடிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றதுன்னே அவருக்கு தெரியும். ஏன் சொன்னார், அவர் பெரிய பிரசித்தி பெற்ற பிரசங்கி. உடனே என்ன செய்யறோம், டிவி ரிப்போர்ட்டர்ஸ் பேப்பர் காரையெல்லாம் வந்து எடுத்து போட்டு எல்லாம் சொல்லிடுவானா இல்லையா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கூட்டம் வரும். அப்ப அப்படி சொன்னதன் மூலம் சும்மா அனாவசியத்துக்கு கூட்டம் சேர்க்கறதுக்கு அலையிலே, அது ஆண்டவருடைய வேலை. சத்தியத்தை பிரசங்கம் பண்றது நமக்கு வேலையா, கூட்டம் சேர்க்கறதுக்கு அலையிறதுக்கு வேலையா? இதான் அவர் சொன்னார். ஆழ்த்து மக்களை சேர்க்கறது அதுக்கு சத்தியம் தேவை, வேற எதுவுமே உதவாது. இன்னைக்கு ஓய்வு நாளுக்கு இடம் கொடுக்க இதயங்கள் மறுக்குது. ஏன்னா ரொம்ப பாஸ்டர்ஸ் இதெல்லாம் போதிக்கிறது இல்லை, அதனால மக்களுக்கு இதை பத்தி தெரியறது இல்லை, யாரும் சொல்லி கொடுக்கறது. இது இன்னொரு நாள் ஆயிருக்கு, மண்டே சண்டே முக்கியமா எல்லாருக்கும் தெரியும். ஓய்வு நாள்னா அதுதான்ப்பா தூங்குற நாள். நல்ல சாட்டர்டே மட்டும் என்ன வேணாலும் திரும்பி படம் கூட போய் பார்த்துட்டு வந்துட்டு சண்டே அப்படி சண்டே அன்னைக்கு நான் 10:30 வரை எழும்பவே மாட்டேன். மண்டே வேலைக்கு போகணும், போகாட்டி சீட்டு கழிச்சிருவான், சம்பளம் கிடைக்கும், வேலை தொடர்ந்து இருக்க. அவனுக்கு கொடுக்கிற விசுவாசத்தை கூட ஆண்டவருக்கு கொடுக்கறது. அப்ப சண்டே என்ன செய்யறது, நல்லா 10:30 வரையும் தூங்கிட்டு, ஆனா பிரேக்ஃபாஸ்ட் தேவையில்ல, லஞ்ச் கொஞ்சம் லேட் லஞ்ச், அன்னைக்கு துவைச்சு போட வேண்டிய துணி அது இது அதெல்லாம் அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு நான் அன்னைக்கு படுத்துருவேன், அடுத்து நான் வேலைக்கு போவேன். ஆண்டவரை பத்தி என்னமே இருந்தா கொஞ்சம் கிடைச்சிச்சுன்னா சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம். 9:30 ஆரம்பம் ஆகுதுன்னா சரி, பிரசங்கம் தொடங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முந்துக்கு போனா போதும், அதுக்கு முந்தி வரலாம் தேவையில்லைதான், சும்மா பில்டப் அதெல்லாம் தேவையில்லை. அந்த நேரம் போயிட்டு இருந்துட்டு அதுலயும் ஒரு அற தூக்கம் புதுசா கேட்கறது இல்ல, போயிடற பீஸ்தவர். அப்ப சப தலைவர்களையும் நம்ம குத்தம் சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா இத பத்தி அவங்களுக்கே தெரியாது. ஒரு மண்டேக்கு இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம், ஒரு அதுல லீவ் நாளா கொடுக்குறான். அது லீவ் நாளும் நம்ம வேலை செய்யாம அதுல கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது. ஓய்வு நாள் நீங்களே சொன்னீங்களே, ஓய்வு எடுக்க, ஓய்வு எடுக்கணும்னா சும்மா உட்காந்து ஓய்வு எடுக்கிறனா சும்மா இருப்பது அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனா ரயில் அப்படியா சொல்லி இருக்கிறாரு, பரலோகத்தோட தொடர்பு படுத்துகிறாரு. ரயிலுக்கு ஒண்ணும் தெரியலையா, நமக்குதான் விஷயம் தெரியுமா, யோசிச்சுப்பா. அப்ப இந்த வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. யாத்திராகமம் 20வது அதிகாரம், மாக்கு 2வது அதிகாரம். அதுக்கு முன்னாலேயே சொல்லிடுறேன், நம்முடைய விசுவாச அறிக்கைகள் வெஸ்ட்மின்ஸ்டர் அறிக்கையா இருந்தாலும் சரி, லண்டன் பேப்டிஸ்ட் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த் 1689 விசுவாச அறிக்கையாக இருந்தாலும் சரி, ரெண்டும் ஆராதனையை குறித்து, அதாவது ஓய்வு நாளை குறித்து 22வது அதிகாரத்துல தமிழ்ல வெளியிட்டு இருக்கிறோம் விசுவாச அறிக்கையை, சபைகளின் நன்மையை கருதி. அதுல 22வது அதிகாரம் ஆண்ட ஆராதனையும் ஆண்டவரின் ஓய்வு நாளும் ரெண்டையும் சேர்த்து இருக்கிறான். இயற்கையின் விதிப்படி எல்லோருக்கும் பொதுவான கடவுளால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலம், அவருடைய ஆராதனைக்காக ஒதுக்கப்பட வேண்டும். ஆகவே தனது வார்த்தையின் மூலம் கடவுள் தனக்காக ஏழு நாட்களில் ஒரு நாளை பரிசுத்த ஓய்வு நாளாக அமையும்படி நிர்ணயித்திருக்கிறார். இது எல்லா மனிதர்களுக்கும், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலங்களிலும் கடைபிடிக்க வேண்டிய மாறாத ஒழுக்கம் சார்ந்த, ஓய்வு நாளுக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு மறந்துடாது, ஒழுக்கம் சார்ந்த தொடர்ந்து பின்பற்ற வேண்டிய கட்டளையாகும். உலகம் ஆரம்பித்த காலம் முதல் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் வரை ஓய்வு நாள் வாரத்தின் இறுதி நாளாக இருந்தது. ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளுக்கு பின் இது வாரத்தின் முதல் நாளாக மாற்றமடைந்து ஆண்டவரின் நாள் என்று அழைக்கப்படுகின்றது. வாரத்தின் இறுதி நாளான ஏழாவது நாள் ஆராதனையின் நாளாக இருந்த முறை ஒழிக்கப்பட்டு விட்டதால் வாரத்தின் முதல் நாள் உலக முடிவு பரியந்தமும் கிறிஸ்தவ ஓய்வு நாளாக தொடர வேண்டும். அங்கு கொடுத்திருக்கின்ற ஆதாரமான வேத வசனங்கள் யாத்திராகமம் 20வது அதிகாரம் 8வது வசனம், அப்போஸ்தல நடவடிக்கை 20வது அதிகாரம் 7வது வசனம், 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள், வெளிப்படுத்த 1வது அதிகாரம் 10வது வசனம் போலவும் கொடுத்திருக்கு. அடுத்த பேராகிராஃப்ல இந்த ஓய்வு நாளை எப்படி பின்பற்றணும், தமது இருதயத்தை ஆராதனைக்காக முறையாக தயார் செய்து உலகத்துக்குரிய காரியங்களையும் வீட்டு காரியங்களையும் ஏற்கனவே நிறைவேற்றி முடித்த பின் தமது சொந்த வேலைகள் சம்பந்தமானதும் வேலைத்தளம் சம்பந்தமானதும் உலக இன்ப பொழுதுபோக்கு பற்றியதுமான சிந்தனைகள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்து முழு நாளிலும் பரிசுத்தமாக இழைப்பாய் பொதுவானதும் தனிப்பட்டதுமான கடவுள் வழிபாட்டு காரியங்களுக்கும் இன்றியமையாததும் கருணைக்கிடமானதுமான கடமைகளுக்கும் தம்மை ஒப்பு கொடுத்து மனிதர்கள் ஓய்வு நாளை கடவுளுக்கு என்று பரிசுத்தமாக வைத்திருத்தல் அவசியம். நெகேமியா 13வது அதிகாரம் 15-22 வரை அந்த வசனங்களை வாசிங்க விட்டுருப்போம். ஏசாயா 58வது அதிகாரம் 13-14 வசனங்கள், அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம், மத்தேயு 12:1-13 இதெல்லாம் அவங்க ஆதாரமாக கொடுத்து எழுதியிருக்காங்க. அப்ப இது 17வது நூற்றாண்டுல எழுதி கொடுக்கப்பட்டது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஏன் நமக்கு ஓய்வு நாளை பத்தி விசுவாசிகள் அப்போஸ்தலருடைய காலத்துல வந்து இப்படித்தான் நினைச்சிருந்தாங்க. 19வது நூற்றாண்டுக்கு பிறகு மனிதனுக்கு இதுல ஆர்வம் கொன்றிட்டு எப்படி 10 கட்டளைகளே பெருசா பார்க்க மறந்தானோ அதுல ஒரு கட்டளையான 4வது கட்டளையையும் அவன் ஒழுங்காக பார்க்கவில்லை. ஓய்வு நாளை ஒழுங்காக அனுசரிக்காத ஒரு சபை, ஓய்வு நாளை ஒழுங்காக அனுசரிக்காத ஒரு கிறிஸ்தவம் கிறிஸ்தவமாக இருக்காது. அது உங்களுக்கு ஒரு டெஸ்ட். ஆவிக்குரியவர்களை உங்க சபையில கொண்டிருக்கிறீர்களா? ஆவிக்குரிய போதகர்கள் இருக்கிறார்களா? அவர்களுடைய வாழ்க்கையிலே ஓய்வு நாள் எப்படி எத்தகைய இடத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஆண்டவருடைய நாள் என்கிற எண்ணமே மனிதர்களிடத்தில் இல்லை. 10 கட்டளைகள் அவ்வளவு தூரம் சொல்லி இருந்தாலும் பழைய ஏற்பாட்டில் இத்தனை சொல்லி இருந்த பொழுதும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவே வாரத்தின் முதல் நாள் ஓய்வு நாளாக வருவதற்கு முன்பு 7வது நாளில் ஜெப ஆலயத்துல தான் இருந்தார். இறங்கி போலயத்தில் இவ்வாரத்தின் முதல் நாளாக அது மாறிய பிறகு அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் எல்லோரும் சபையில் தான் இருந்தார்கள். ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள், ஒழுங்காக பின்பற்றினார்கள். ஆனா நாம கிறிஸ்தவம் என்று சொல்லிக்கொண்டு அதை அந்த விதத்துல பின்பற்றாத ஒரு காலப்பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மிகவும் தவறானது. ஆகவே இந்த காலை நேரத்துல நம்ம வாசித்த இந்த மார்க்கு பகுதியில அந்த ஓய்வு நாளை பற்றி சிந்திக்க, இப்ப இந்த பகுதிக்கு ரொம்ப பேர் சரியா விளக்கம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அதை ஆராய்ந்து படிப்பது இல்லை. என்ன நடக்கிறது இந்த பகுதியில? முதலாவது பார்ப்போம், ஆண்டவரும் அவருடைய சீடர்களும் ஓய்வு நாளில் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். கிரெயின் ஃபீல்டு அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, கிரெயின் ஃபீல்டுனா என்னது? அவர் ஓய்வு நாளில் 22வது வசனம் செகண்ட் சாப்டர் பயிர் வலியே. பயிர் வலியேன்னா என்னது? வயல் வலியே. இந்த காலத்து கிரெயின் ஃபீல்டுன்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. யாராவது பயிர்ல நடந்து போக முடியுமா? அது இல்லை. அன்னைக்கு விதைக்கப்பட்டிருந்த அந்த விதை நிலப்பகுதியிலே நடந்து போனார். அது அறுவடைக்கு தயாரா இருக்கு, இல்லாட்டி அவங்க எப்படி புழுங்கி சாப்பிட்டு அதுல நடந்து போகிறார். ஆலயத்துக்கு போற நேரம் நடந்து போறார், அது தப்பே இல்லையே. அப்படி போகிற நேரம் அவருடைய சீடர்கள் என்ன செய்தார்கள்? பசியா இருந்த போது அவருடைய சீடர்கள் கதிர்களை கொய்ய தொடங்கினார்கள். நடந்து போற நேரம் அதுல இருக்குது, அதனால கொஞ்சம் புனங்கிட்டு இங்கிட்ட ஒருத்த கொஞ்சம் புனங்கிட்ட அங்கிட்ட ஒருத்த புனங்கிட்ட அப்படியே போற நேரம் வாயில நிலக்கடலை போடுற மாதிரி போட்டுட்டு பீனட்ஸ் மாதிரி போயிடலாம். இப்ப இந்த பரிசேயர்களுக்கு எப்பவுமே வேலை என்ன? விஷயம் வருமா, நல்லா நடந்துச்சா நல்லா நடக்கலையா, நல்லா நடக்கலன்னு சொன்னா ரொம்ப கொள்ளையில்லா சந்தோஷமா இருக்கு. அப்ப அதை கொஞ்சம் வாயில போட்டு மேஞ்சிட்டு இருக்கலாம், மென்னுட்டு இருக்கலாம், வாழ்க்கையில ஒரு பிரசங்கம் கேட்டதுல ஆச்சரியப்படுகிறார். ஆனா சபை தலைவர்கள் அன்னைக்கு இருந்த பரிசேயர்களுக்கு அது பிடிக்கல, ஏன்னா அவங்களுக்கு மதிப்பு இல்ல. அவரையும் அவரும் அவங்களை போட்டு திட்டிடுறார். அப்ப அதனால இவர் எப்படியாவது குறை கண்டுபிடித்து ட்ராக் பண்றது, ஏதாவது கேள்வியை கேட்டு அவரை மடக்கி அது அதை சொல்லுகிற பதில வைத்து அவரை குற்றம் சாட்டி ஆட்சித்தலைவர்களுக்கு முன்னால நிறுத்தி அவரை இறுதியில் இல்லாமலாக்குவது அவருடைய திட்டமாக இருக்கும். அத பல விதங்கள்ல பல இடத்துல செஞ்சிருக்கிறார். இப்ப இதை பார்த்துட்டா, இத பார்த்துட்ட உடனே உடனே ஓடி வந்துடுறான். பின்னுக்கு வந்துகிட்டு இருந்தானா அவன் முன்னுக்கு ஓடி வந்துடுறான். கொஞ்சம் 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 என்னது பாட்டிட்டு இப்ப என்ன சொல்றான்? இங்க போட்டுருக்கு பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் அப்படின்னா, பாரு நீ பெரிய உன்னுடைய சீடர்களை நீ செய்ய வைக்கிறாயே, இது எப்படி சரியாகும்? பாண்டவர் பிரச்சனை, அவரு வேதத்தை தான் போதிக்கலாம், போதித்ததுக்கு மீறி ஒன்னு சொல்லிட முடியாது. மோசேயினுடைய 5 நூல்கள் இருக்கிறதே, நியாயப்பிரமாணம், அதுல சொல்லி இருக்கிறதுக்கு எதிராக சொல்ல முடியாது. யூத அதுல கொண்டு போய் குற்றம் சாட்டி பிடிச்சி போட்டுருவாங்க. அப்ப அது லேஸ் இல்ல, அந்த இடத்துல பதில் சொல்றது ரொம்ப தெரிஞ்சிருக்கணும், ஞானம் இருக்கணும், சரியா பதில் சொல்லணும். அவருக்கு தெரியாது என்ன மாதிரி நேத்து பதில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல அப்படி அவர் சொல்ல முடியாது. அவர் ஆண்டவர், அந்த 5 நூல்களையும் கொடுத்ததே அவர் தான், நியாயப்பிரமாணம். உலகத்துக்கே படைத்த தேவன், உலகத்தை அவர் படைக்கலையா, இஸ் எ கிரியேட்டர் காட். திருத்துவ தேவனில் ஒரு ஆள் தத்துவம். அப்படி இருக்கிற பொழுது அவர் எப்படி பதில் சொல்லாம சரியா சொல்லணும்? அவர் சொல்ற ஒரு விதத்துல நீ சொல்றது சரி, ஆனா அது ரொம்ப தப்பு. பழைய ஏற்பாட்டுல ஆலயத்துல இருக்கின்ற உணவை அந்த ஆலய ஆசாரியன் லேவியர்கள் மட்டும்தான் சாப்பிடலாம், வேற யாருமே சாப்பிட முடியாது. இப்ப சொல்லுவாங்கல்ல சாமிக்கு படைக்கப்பட்டது, அந்த மாதிரி ஆலயத்துல பூசைக்கு அந்த பழிவுகளுக்காக கொடுக்கப்பட்டதை ஆலய ஆராதனைகளை நடத்துகிற லேவியர்களை தவிர வேறு எவருமே அதை உணவாக கொள்ளக்கூடாது. அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியின் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலமும் வாசிக்கவில்லையா? என்ன நடந்தது? அந்த எதிரிகளுக்கு பயன் எதிரிகள் புரட்டுகிற நேரத்தில் அவர்களுக்கு ஒளிந்து இருப்பதற்காக தாவீது தன்னுடைய படை வீரர்களோடு ஆலயத்திற்குள் நுழைந்து விட்டார். அங்கு இருந்த பொழுது அவர்கள் பசியாக இருந்ததனாலே ஆலயத்தில் இருந்த உணவை லேவியர்கள் மட்டுமே உணவாக சாப்பிடக்கூடியதை தாவீது சாப்பிட்டது மட்டுமல்ல தன்னுடைய படை வீரர்களுக்கும் கொடுத்தான். இஸ்ரவேலின் அரசனான ஆண்டவரே சொன்ன இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அவர் சொன்ன தாவீது செய்தது தவறா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. இதை எடுத்து பொதுவா பிரசங்கிகள் நீங்க சொல்றது பாஸ்டர்ஸ் என்ன சும்மா ஓய்வு நாள் ஓய்வு நாள் ஓய்வு நாள் வந்து மனுஷனுக்காக உண்டாக்கப்படும், மனுஷன் அதுக்காக உண்டாக்கப்படும். என்ன செய்யணும்? என்ன சொல்கிறார்? ஓய்வு நாள் எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதை தீர்மானிக்கிறவர் ஆண்டவர் மட்டும், வேற யாரும் தீர்மானிக்க முடியும். ஓய்வு நாளை உருவாக்கியதே அந்த ஆண்டவர், அவர் உருவாக்கி இருக்கிறார். அவர் உருவாக்கி இருக்கின்ற அந்த ஓய்வு நாளில் அவர் தீர்மானித்திருக்கிறார் யார் எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது. அந்த ஓய்வு நாளிலே அந்த தீர்மானித்த ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? கருணைக்கிடமான காரியங்களை செய்யலாம் என்று விதித்திருக்கிறார். நமக்கு பசிக்கும், ஓய்வு நாளில் பசிக்காதா? எல்லா நாளையும் பசிக்கிற மாதிரி அதுக்கு சாப்பாடு போடணும் தானே. மத்த நாள்லாம் எப்படி சாப்பிடுகிறோம்? சமைச்சு சாப்பிடுகிறோம். ஓய்வு நாள்லயே அதே விதமா சமைச்சுதான் சாப்பிடுறோம். ஆனா அது ஒரு விசேஷமான நாளாக இருக்கிறபடியில சமய கட்டில நிறைய நேரத்தை கொடுக்காம அன்னைக்கு தேவையானதை மட்டும் சாப்பிடலாம். அப்ப அதுக்கும் ஏதாவது செய்துதான் வாங்க. சமய கட்டில போயிருந்துட்டு சாப்பாடு வான்னு சொன்ன வருமா? வராது. நம்ம தான் செய்து நாம தான் எடுத்து சாப்பிடுறோம். அந்த ஓய்வு நாள்ல ஆலயத்திற்கு போறதற்கு முன்பாக நீங்க ஒரு சாப்பாடை செய்து சாப்பிடுவது ஓய்வு நாளுக்கு எதிராக செய்ததாகுமா? ஆகாது. ஆண்டவர் அதுக்கு இடம் கொடுத்திருக்க, ஓய்வு நாளில் பசியாக பசி என்று வருகிறவனுக்கு உணவு பரிமாறுகிறது தவறா? இல்லை. ஓய்வு நாள்ல சாக கிடக்கிறவனுக்கு போய் அவனை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விடுகிறது தவறா? இல்லை. ஓய்வு நாள்ல பசியாக இருந்த தாவீதும் அவனை சேர்ந்தவர்களும் அலேவியர்கள் மட்டும் உணவாக கொண்டிருக்கிற அதை உணவாக கொண்டது தவறே இல்லை. ஏன்? ஆண்டவரே அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அது சொல்றதுக்காகத்தான் அவர் என்ன சொன்னார், இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அந்த அர்த்தத்தை பார்க்கும், மனுஷனுக்காக மனுஷனுடைய நன்மைக்காக உண்டாக்கப்பட்டது. அந்த ஓய்வு நாளில் அவன் ஆவிக்குரியவற்றை அதிகமாக செய்ய வேண்டி இருந்த பொழுதும் அவர் சரீரம் இல்லாம எப்படியா ஆவிக்குரியது செய்கிறது? ஆவிக்குரியதை அவன் செய்வதற்கு அவனுக்கு உணவு தேவை. அது அவனுடைய சந்தோஷத்துக்காக உண்டாக்கப்பட்டது. ஓய்வு நாளில் கஷ்டத்தோடு வாழ்வதற்காக அது உண்டாக்கப்படவில்லை. அது அவனுக்காக உண்டாக்கப்படும். ஆகவே சாப்பிடுவதுல தவறு இல்லை. அவர் இந்த வசனங்கள் நம்ம தவறா பயன்படுத்த கூடாது. அதோடு அவர் எப்படி சொல்லி கொடுக்கிறார், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். இப்ப இந்த வசனத்துல வசனங்கள் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். உண்மையில அது என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன், ஆனா ஓய்வு நாளை பற்றி சில உண்மைகளை இதிலே ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது, ஓய்வு நாள் என்பது இந்த வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளுக்காக மனுஷன், அந்த ஓய்வு நாள் இந்த வார்த்தை சபத், இதே வார்த்தை யாத்திராகமத்தில் 20வது அதிகாரத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது இதே வார்த்தை ஆதியாகமம் 2வது அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களிலும், வாரத்தின் கடைசி நாள் என்று சொன்னாலும் அன்று ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் என்ற அந்த ஓய்ந்திருந்தார் என்ற வார்த்தை சபத் என்பது. அந்த நாள் சபத்து நாள். அப்ப அந்த சபத்துங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை, இந்த ஓய்ந்திருந்தது என்பது. இது ஆவிக்குரிய ஓய்ந்திருப்பதை குறிக்கிற ஒரு வார்த்தை. இது ஆண்டவருடைய நாள், நம்முடைய நமக்காக கொடுக்கப்பட்ட, நம்முடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்ட, ஆண்டவர் அதிகாரம் செலுத்துகின்ற ஒரு நாள். அது இங்க தெளிவாக சொல்லப்படுகிறது, நம்முடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்ட ஓய்வு நாள். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தில். மனுஷன் அதற்காக உண்டாக்கப்படவில்லை, அந்த நாளே மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. இன்னொன்னு மறந்துடா, இந்த இதுல பார்க்க வேண்டியது, கவனிக்க வேண்டியது, உண்டாக்கப்பட்டதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது உருவாக்கப்பட்ட ஒரு நாள். அந்த வார்த்தை இந்த வசன பகுதியில முக்கியமானது, அதை நம்ம கவனத்தோட பார்க்கணும். இட் வாஸ் கிரியேட்டட், இது உண்டாக்கப்பட்டது. 6 நாட்களையும் ஆண்டவர் உண்டாக்கியது போல ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், அந்த 7வது நாளை ஆண்டவர் உண்டாக்கினார். ஆனால் இது தனித்துவமான விதத்திலே மற்ற நாட்களை உண்டாக்கியது போல அல்லாமல் இதை உண்டாக்கி அவர் அந்த நாளை உண்டாக்கிய பொழுது, அதற்கு முன்பாகவே ஆதாம் ஏவாளை அவர் உருவாக்கி இருந்தபடியினால் அந்த நாளை அவர் உண்டாக்கி அந்த நாளில் அவர் செய்த காரியங்களை ஆதாமும் ஏவாளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பார்த்து கொண்டிருக்க பொழுது அவருடைய கண்களுக்கு முன்பாக 7வது நாள் உருவாக்கப்பட்டது. கர்த்தராலே சேஷமான விதத்திலே அவர் அதை உருவாக்குவதை ஆதியாகமம் 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்களிலும் நாம் வாசிக்கிறோம். அது உண்டாக்கப்பட்டது. அந்த நாள் வித்தியாசமான நாள். ஏன்? ஆண்டவர் 6 நாட்களில் செய்ய வேண்டிய படைப்பு சம்பந்தமான அத்தனை பணிகளையும் நிறைவேற்றி முடித்து விட்டு இந்த 7வது நாளை உருவாக்கி அந்த நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்தார் என்ற வார்த்தையை நம்ம தவறாக நினைத்து பார்க்க கூடாது. நம்ம லாங்குவேஜ்ல ஓய்ந்திருந்தார்னா சும்மா இருக்கான், ஓய்வெடுக்கிறார். ஓய்வெடுக்கிறார்னா அவர் எல்லாருக்கும் புரியும், அதுங்கிறார். அது அல்ல அதற்கு அர்த்தம், வல்ல அதற்கு அர்த்தம். ஓய்வு நாள் என்பது ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் சும்மா இருப்பது என்று அர்த்தம் அல்ல. உண்மையிலேயே ஓய்வு நாளில் பெரிய நடவடிக்கைகள் இருக்கின்றன, பெரிய கிரியைகள் செய்ய வேண்டிய அது நாள். கிரியைகள் இல்லாத நாள் அல்ல, அதுவும் ஒரு கிரியைகள் உள்ள நாள். ஆனால் என்ன கேள்வி கேட்கணும், எந்த விதமான கிரியைகள் தனித்துவமான முறையிலே உருவாக்கப்பட்ட அந்த நாளிலே செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 7 நாட்களில் செய்த, 6 நாட்களில் செய்த கிரியைகளை இந்த நாளிலே செய்யக்கூடாது. இந்த நாள் வித்தியாசமான கிரியைகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட நாள். 6 நாள் ஜாபுக்கு போறோம், ஒழுகிறோம், இல்லாட்டி படிக்கிறோம், ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போய் படிக்கிறோம், இல்லாட்டி வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிறோம், நம்முடைய வருமானத்துக்காக உழைக்கிறோம், துணி துவைக்கிறோம், என்னென்னமோ செய்கிறோம். அதெல்லாம் நீதியானது, சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்முடைய கரங்களை பயன்படுத்தி, சரீரத்தை பயன்படுத்தி உழைப்பது மனிதன் என்பதற்கு அர்த்தம். உழைக்காதவனுக்கு பேர் மனிதன் அல்ல. மாடு கூட உழைக்கும், உழைக்கிறது தான். மனிதன் உழைக்க வேண்டும், செய்யணும் ஆறு நாள். அதுக்குதான் கொடுத்திருக்கு. ஆறு நாள் சும்மா இருக்கிறவனுக்கு பேர் மனுஷனே இல்லை. ஏழாவது நாள்ல அந்த வேலைகளை செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்யணும், ஆண்டவரை ஆராதிப்பது. பொதுவான கூட்டங்கள் சபை நடத்துகிற பொழுது அதில் கலந்து கொள்வது, தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவருக்கு முன்பாக ஆராதனைகளை வீட்டிலே தியானிப்பது, அந்த நாளிலே ஆராதனை நேரம் தவிர்த்த நமக்கு கிடைத்திருக்கின்ற நேரத்திலே குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவது, வேதம் வாசிப்பது, அதற்கு மிகுதியாக நேரம் இருந்தால் மற்ற நாட்கள் அந்த அளவுக்கு நேரம் இருக்காதுங்கிறதுனால நல்ல தேவ ஆவிக்குரிய நூல்களை வாசிப்பது, சபை மக்களோடு நேரம் இருந்தால் அந்த நாளிலே ஐக்கியத்தில் கலந்து வந்து வேதத்தை பற்றி பேசுவது, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அந்த நாளிலே அறிவிப்பது, கருணைக்கிடமான காரியங்களை செய்வது. இவ்வளவு சும்மா இருந்து செய்ய முடியுமா? ஓய்வு நாளில் செய்ய வேண்டிய கிரியை இதுதான். ஓய்ந்திருந்தது ஆண்டவர் எப்படி ஓய்ந்திருந்தார்? ஆண்டவர் நம்ம மாதிரி வேதம் வாசிக்க வேண்டிய அவசியம். எப்படி ஓய்ந்திருந்தார்? அந்த நாளிலே தன்னுடைய படைப்பை முடித்து விட்டு அந்த தன்னுடைய படைப்பை அவர் எண்ணி பார்த்தார். அந்த படைப்பின் கிரியைகளின், படைப்பின் அற்புதத்தை அதையெல்லாம் பார்த்தார் அந்த நாளிலே. அதனாலதான் நம்ம ஓய்வு நாள்ல படைப்பை பற்றிய பாட்டுல வரும், பிரசங்கத்துல வரும். ஆண்டவரை நினைச்சு, நம்ம ஆண்டவரை நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் தான் படைத்ததை எண்ணி பார்க்கிறார், தான் படைத்த மனிதனை பற்றி சிந்தித்து பார்க்கிறார். அவர் சும்மா இருக்கவில்லை. அப்ப அவருக்கு அந்த நாள்ல வித்தியாசமான கிரியையில் ஈடுபடுகிறார். நமக்கு உதாரணமாக அவர் இருந்து காட்டுகிறார் அந்த பரிசுத்தமான ஓய்வின் மூலமா. அது மட்டுமல்ல, தான் கிரியேட் படைத்த அந்த ஏழாவது நாளை அவர் ஆசீர்வதித்தார். He blessed it. அதை sanctify, பரிசுத்தப்படுத்தினார். மற்ற நாட்கள் அவர் அந்த விதத்தில் பரிசுத்தப்படுத்தல, ஓய்வு நாளை அவர் பரிசுத்தப்படுத்தினார். ஆவிக்குரிய காரியங்களுக்காக தனிப்பட்ட ஒரு நாளாக அவர் மாற்றி இருக்கிறார். இப்பொழுதே ஆண்டவர் செய்து அந்த படித்த கர்த்தர் தன்னுடைய வார்த்தையில் பல பகுதிகளில் எழுதி வைத்திருக்கிற பொழுது படைப்பில் அதை பார்க்கிறோம். ஆதியாகமத்திலே நான்காவது அதிகாரத்திலே ஆவியிலும் காயினும் ஓய்வு நாளில் ஆராதனைக்கு போகிறதை பார்க்கிறோம். யாத்திராகமம் பதினாறாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அது எழுத்தில் எழுதி வைக்கப்பட்டது. யாத்திராகமம் இருபதாவது அதிகாரத்தில், உபாகமம் ஐந்தாவது அதிகாரத்தில் ஓய்வு நாளில் என்ன செய்தான், செய்யும்படி பார்த்துக் கொண்ட மக்களை என்பதை வாசிக்கிறோம். நெகேமியாக ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் எல்லோரும் அதை பற்றி சொல்லி மக்களை எச்சரித்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலும் அதை பற்றி பார்க்கிற பொழுது வேத அறிவே இல்லாமல் அந்த ஓய்வு நாளை வெறும் சாதாரண நாளாக பயன்படுத்தி நாம் நினைத்ததை செய்வது எவ்வளவு தவறான காரியம். இவ்வளவு வலிமையான வேத ஆதாரங்களை நீங்க எப்படி மறுத்து சொல்ல முடியும்? மறுத்து சொல்ல முடியுமா? அது ஆண்டவராக உண்டாக்கப்பட்டது. மனுஷன் ஓய்வு நாளுக்காக அல்ல, ஓய்வு நாள் மனுஷனுக்காக, அவனுடைய நன்மைக்காக, அவனுடைய ஆவிக்குரிய சந்தோஷத்துக்காக, அவன் என்னை ஆராதிப்பதற்காக, என்னோடு உறவாடுவதற்காக, என்னுடைய சத்தியத்தை சிந்தித்து பார்ப்பதற்காக. அந்த நாளை, வாரத்தின் முதல் நாளை அவன் அந்த விதமாக நடத்தி வாரத்தின் ஏனைய நாட்களை ஆண்டவருடைய சிந்தையோடு அணுகுவதற்காக அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இவ்வளவும் அந்த வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது மாற்கு சுவிசேஷம். இந்த அளவுக்கு ஆண்டவர் ஓய்வு நாளை மனிதனுக்காக, மனிதனுடைய நன்மைக்காக பரிசுத்தப்படுத்தி தனித்து ஒரு விசேஷமான நாளாக மாற்றினார் என்பதை நாம் அங்க பார்க்கிறோம். இவ்வளவு தூரம் வேதம் ஓய்வு நாளை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த நாளை நாம் உதாசீனப்படுத்தலாமா? ஏங்க வாரத்துல ஏழாவது நாளும் தானே பழைய ஏற்பாட்டு சொல்லுது, ஏன் முதலாவது நாள் ஆச்சு? புதிய ஏற்பாட்டில் நமக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிற தேவன் இயேசு, அவர் கர்த்தர். அந்த இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டுதான் மீட்பு நமக்கு நிறைவேற்றப்பட்டது. அந்த பழியை நமக்காக சிலுவையில் செலுத்தியவர் இயேசு கிறிஸ்து, நம்முடைய ரட்சகர், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் ஆராதிக்க வேண்டிய, வணங்க வேண்டிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ளாக ஆவியில் இருக்கின்ற நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள். அதனால் இயேசு கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தி அந்த ஏழாவது நாள் வாரத்தின் முதல் நாளாக அவர் உயிர்த்தெழுந்ததன் அடிப்படையிலே விசுவாசிகளினுடைய ஓய்வு நாளாக மாற்றப்பட்டது. அதனால்தான் அவரை பின்பற்றிய, அவரால் உருவாக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் வாரத்தின் முதல் நாளை ஓய்வு நாளாக சபையில் ஏற்படுத்தினார்கள் என்பதை புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். அப்ப ஓய்வு நாள் நமக்கு முக்கியமான ஒன்றாகும். ஓய்வு நாள சாதாரணமாக நினைக்கும்படியாக பிசாசு ரயில் சொன்னது போல, நம்முடைய பியூரிட்டன் பெரியவர்கள் சொன்னது போல, தன்னுடைய முழு வல்லமையும் பயன்படுத்தி அதை செய்கிறான். ரயில் ஒன்று அருமையா சொல்லியிருக்கிறார், ஓய்வு நாளை எடுத்துட்டா போதும் கிறிஸ்தவத்தையும் இல்லாமல்லாம். ஒரு நாட்டில் There is no Sunday, the Sabbath day. There can be no religion. That's அதுதான் பிசாசு செய்ய. அவன் கட்சியிலையா நீங்க இருக்கிறீங்க? சபை போதகர்களே சபையே ஓய்வு நாளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த ஓய்வு நாளை தேவன் பார்க்கிறப்படி அதிகாரமும் இரண்டாம் அதிகாரத்தை விட வல்லமையான அதிகாரம் என்ன இருக்கு? தான் உருவாக்கிய மனிதர்களை, மனித குலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற முதல் பெற்றோர் பார்த்துக் கொண்டிருக்கும் விதமாக அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே தங்களுடைய வாழ்நாளில் ஓய்வு ஓய்ந்திருக்க வேண்டிய அந்த நாளை ஆதாமும் ஏவானும் ஏதேன் தோட்டத்தில் ஓய்வு நாளை பின்பற்றினார்கள். அதற்காக ஒரு இலக்கணமாக அதையெல்லாம் இருந்து காட்டியிருக்கிறார்னா தேவன். அது எவ்வளவு விசேஷமான நாள், ஆசீர்வாதமான நாள், அவரால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட நாள். இதுக்கு மேல வேத ஆதாரம் தேவையா? இதை விட வல்லமையுள்ள வேத ஆதாரங்கள் தேவையா? அப்படி இருந்தும் அந்த நாளை நாம் சாதாரண நாளாக நாம் பயன்படுத்துவோம் என்றால் நம்முடைய இருதயம் எங்க இருக்குங்கிறத அதை காட்டுகிறது. இந்த உலகத்தில் கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்துக் கொண்டு அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக வைத்திருக்க முடியாதவன் பரலோகத்தில் நித்திய பரிசுத்தத்தை அனுபவிப்பதற்கு அருகதை இல்லவன் என்று ரயில் சொன்னது சரியான வார்த்தை. நாம் அதை யோசிச்சு பார்க்கணும், ஜெபம் பண்ணுவோம்.